திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் அகமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குல் மதீதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்குள் செங்காட்டம் புதியதனுள் தங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே வான துயர் தன் மதிதோய் சடை மேல் மத்த மலர் சூடி தேனொத்தனமின் மொழிமான் விடியாள் தேவி பாகமாக காணத்திரவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகேத்த ஏன திரள் வந்து இழியும் சாரல் இங்கோய் மலையாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல உமையூர்பாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் குருவருளாலும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்ற அமைப்பின் வாயிலாக இணையத்தின் மூலமாக தினமும் மாலை வேளையிலே செய்யக்கூடிய திருமுறை ஒளிபரப்பு மற்றும் சிவஞான நூல்களை பற்றிய சொற்பொழிவு முதலானவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்ற தருணத்திலே இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகள் என்ற தலைப்பிலே நடைபெற்று கொண்டு வருகின்ற சொற்பொழிவினுடைய இரண்டாம் பாகமானது இன்றைய தினம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம். உலகெங்கிலும் இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சிவபெருமானுடைய பக்த பெருமக்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மனமொழி மெய்களாலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே உரையை தொடங்குவோம். நேற்றைய தினத்திலே சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியங்களை பற்றியும் அந்த புண்ணியங்களிலே சிறந்ததாக விளங்கக்கூடிய சிவாலய தரிசனத்தின் முறைகளை பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானை அந்தந்த பூஜை வேளைகளிலே தரிசிப்பது மிகவும் சிறந்தது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த பூஜைகளினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாமும் பார்த்து வருகிறோம். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தூபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு காட்டக்கூடிய தீபத்தினுடைய தத்துவார்த்தம், சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நிவேதனத்தினுடைய தத்துவார்த்தம் இவைகளை நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய உபசாரங்களை பற்றியும் மேலும் அந்த சிவாலயத்தினுடைய தரிசனத்தினுடைய பிற்பகுதியையும் இன்று தொடர்ந்து பார்ப்போமா. சிவபெருமானுக்கு தூப உபசாரம் செய்யும் பொழுதும் தீப உபசாரம் மற்றும் நிவேதனம் செய்யக்கூடிய பொழுது எல்லாம் திரையிட்டு இருப்பார்கள். அந்த திரையானது சிவபெருமானுடைய திரோதான சக்தி என்று அந்த திரையை குறிப்பிடுவார்கள். ஆகமத்திலே அந்த திரைக்கு கூட பூஜை உண்டு. திரோதான சக்தியை பூஜிப்பார்கள் அந்த திரையில். ஆன்மாக்களினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மலங்களிலே ஒன்று இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானை நாம் இந்த ஆன்மாவானது உணர்ந்து அனுபவிப்பதை தடுக்கக்கூடியது இந்த திரோதான மலம். இந்த திரோதான மலம் சிவபெருமானுடைய பெருந்தருணையினாலே தான் இதுவும் நீங்கும். இந்த திரோதான மலமே நீங்கி அனுகிரகமாக அருளாக மாறும். இந்த நிவேதனமாகிய உபச்சாரம் நேற்றே சொல்லும் பொழுது பக்குவமாகிய ஆன்மாவை சிவபெருமானிடத்திலே சேர்த்தல் என்ற தத்துவத்தை குறித்தது நிவேதனம். பக்குவமாகிய ஆன்மா சிவபெருமானிடத்திலே சேரும் பொழுது சிவபெருமான் அங்கே அந்த ஆன்மாவிற்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் விளங்கக்கூடிய பெருமான் அங்கே ஒன்றாக சிவபெருமானிடத்திலே அந்த ஆன்மாவானது ஒன்றாக நிற்கும் பொழுது பேரொளி பிழம்பாக ஆனந்த மோட்ச நிலையானது விளங்கும். அதை குறிப்பதுதான் அந்த அலங்கார தீபம் அல்லது புஷ்பரத தீபம், அடுத்து தீபாராதனை என்று சொல்லுவார்கள். அந்த அடுத்து தீபாராதனை பொதுவாக 5 அடுக்குகளோ அல்லது 7 அடுக்குகளோ 9 அடுக்குகள் விளங்கும். அந்த அடுக்கிலே அடித்தட்டிலே அதிகமான தீபங்கள் விளங்கும். மெல்ல மெல்ல அந்த தீபங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து மேலாக இருக்கக்கூடிய தட்டிலே கற்பூரமானது விளங்கும். நேற்றே தீபத்தினுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுது எண்ணெயானது பிறவியாகவும் அதில் இருக்கக்கூடிய திரியானது நமது உயிராகவும் அதிலே ஏற்றி இருக்கக்கூடிய ஜோதியானது சிவபெரும்பொருளினுடைய நினைப்பு என்பதையும் நாம் பார்த்தோம். சிவபெருமானை இடைவிடாது மனமொழி மெய்களாலே துதிப்பதனாலே இந்த பிறவியாகிய அந்த எண்ணெயானது தீரும். எண்ணெய் தீர்வது என்பது பிறவி முடிவது என்று பொருள். அப்படி ஓர் அறிவு முதல் ஒவ்வொரு அறிவாக அந்த ஆன்மாவானது ஒவ்வொரு அறிவாக மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு பிறவியாக உயர்ந்து கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்திருக்கிறது. இந்த மனித பிறவியை அடைந்த பின்னர் பலகாலம் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு தன்மையினாலே சித்தாந்த சாஸ்திரங்களிலே ஞானபாதத்திலே சொல்லும் பொழுது தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லுவார்கள். இவைகளை கொடுத்து உதவுகின்றான் சிவபெருமான் நமக்கு என்று. தனுவாகிய உடல், கரணங்களாகிய மனம் முதலானவைகள், புவனம் நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகம், போகம் இங்கே நாம் அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் நான்கும் தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லுவார். இவைகள் எல்லாம் அனைவருக்கும் ஒரு விதமாக அமைந்து விடாது. இவைகள் அமைவது எல்லாம் நமது முன் ஜென்ம வினைகளின் படியே அவைகள் எல்லாம் அமையும். நமக்கு நல்ல உடல் கிடைத்திருக்க வேண்டும். நமது மனம் முதலானவைகள் எல்லாம் சரியான முறையிலே இருக்கக்கூடியவைகளாக, மனநிலைகள் எல்லாம் நல்ல முறையிலே அமைந்திருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் எல்லாம் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லதொரு நாட்டிலே நமது பிறப்பு இருந்திருக்க வேண்டும். எங்கேயோ வேற ஏதோ ஒரு நாட்டிலே போய் நாம் நமக்கு இந்த பிறப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் நம்மாலே சிவபெருமான் யார் என்பது நமக்கு தெரியாது. சிவபெருமானை பற்றி கேட்பதற்கோ அல்லது சிவபெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்கோ அல்லது சிவபெருமானிடத்திலே பக்தி செய்வது என்பதோ இயலாத விஷயமாக இருக்கும். ஆனால் நாம் செய்த புண்ணியத்தினுடைய பயனாக இந்த நல்லதொரு பாரத தேசத்திலே பிறந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மாதவம் செய் தென்திசை என்று பெரிய புராணம் குறிப்பிடும். அவ்வாறு பல சிவன் அடியார் பெருமக்கள் எல்லாம் தோன்றி சிவபக்தி செய்து சிவபெருமானுடைய கடலடிகளை அடைந்த இந்த புண்ணிய பூமியிலே நமது பிறப்பானது அமைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய புண்ணியம். இது சாதாரணமா கிடைக்காது. அதை தாண்டி நமக்கு அனுதினமும் கிடைக்கக்கூடிய போகங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நமது பெற்றோர்கள், இப்படி ஒவ்வொன்றுமே சிவபெருமானை நமக்கு காட்டக்கூடியதாக அமைவது என்பது நண்பர்களோ யார் மூலமாவது சிவபெருமானை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தான் நமக்கு விளைந்தது. ஆக இந்த கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியை நாம் வீண் செய்து விடக்கூடாது. வாய்த்தது நந்தமத்து இது ஒரு பிறவி மதித்திடுமின் என்று தேவாரங்களிலே குறிப்பிடுவார். ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது திருக்கோளில் இத்தேவாரத்திலே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனு கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்ணாமம் கேளாயினம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீ குமவன் கோழிலியம் பெருமானே என்று அருமையாக அருளியுள்ளார். இது நமக்கு ஒரு உபதேசமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். இந்த நாட்களை தவறவிடக்கூடாது. நாளாய போகாமே நஞ்சனியும் தண்டனைக்கே அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே தாயிடம் அன்பு செய்கின்றோம், தந்தையிடம் அன்பு செய்கின்றோம், உற்றார்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே எல்லாம் நாம் அன்பு செய்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அன்பு என்பது இந்த பிறவியிலே ஏற்பட்டது. சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணை, அவர் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு என்பது சிவபெருமானுடைய பெருங்கருணை. நாம் கேவல நிலையிலே, இந்த ஆன்மாக்கள் கேவல நிலையிலே எந்த விதமான கருவி கரணங்கள் இல்லாமல் ஆணவமாகிய மலம் ஒன்றிலேயே இருக்கக்கூடிய காலம் தொட்டு அதன் பிறகு ஓர் அறிவிலே பிறந்து மெல்ல உயர்ந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறவிகளிலுமே பிறந்து இழைத்து திளைத்து அந்த வினைகளை அனுபவித்து சிவபெருமானை நாம் அடையாததனாலே மீண்டும் இன்னொரு பிறவியை எடுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிறவியும் சிவபெருமான் கொடுக்கக்கூடியது எல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த பிறவியிலே நீ என்னிடத்தில் சென்று வந்து அடைவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றாய், வந்து செல்கிறோமா வந்து விடுகிறோமா என்று பார்ப்பார். அப்பொழுது எல்லா வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவரை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர் இரண்டு இரண்டு வாய்ப்புகளை கொடுப்பார். ஒரு வாய்ப்பு அவர், இன்னொன்று நமக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய விருப்பங்கள் ஆசைகள் முதலானவைகள் எல்லாம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு தொடுங்க அப்படிங்கிறது கேட்போம். இதை எல்லாத்திலையுமே நாம சிவபெருமானை எல்லாத்திலையும் செலக்ட் பண்ணும். அப்படி செலக்ட் பண்ணினோம் தான் நம்மளால சிவபெருமானுடைய திருவடியை, அந்த திருவுருளை முழுவதுமாக பெற, அந்த திருவுருளை பெற முடியும். திருப்பியும் இல்ல நான் சிவபெருமான வந்து அந்த நேரத்துல சிவபெருமான வந்து நான் செலக்ட் பண்ணல, ஏதோ வாழ்க்கையில இன்னொரு போக பொருளை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா மீண்டும் எப்ப சிவபெருமானை நாம வந்து செலக்ட் பண்றோமோ அது வரைக்கும் பரீட்சை தான். திருப்பி திருப்பி நிறைய பேர் கேட்பாங்க, நான் சுவாமி இடத்துல பக்தி செய்யறேன், நான் சுவாமிக்கு வந்து இத்தனை செய்யறேன், பூஜை பண்றேன், ஆனா எனக்கு சோதனைகள் நிறைய வர்றது, இதெல்லாம் என்ன அப்படின்னு. படிக்கிறவனுக்கு தான் பரீட்சை, படிக்காதவங்களுக்கு பரீட்சை கிடையாது. படிக்காதவங்களுக்கு பரீட்சை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி பேப்பரை ஒண்ணுமே எழுதாம திருப்பி கொடுத்துருவான் அப்படிங்கிறது தெரியும். ஆக படிக்கிறவர்களுக்கு சோதனை. அந்த சோதனைங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த சிவபக்தியை உலகத்திற்கு காட்டுவதற்கு தான். எத்தனையோ நாயன்மார்கள், நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் படாத கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சாமி கொடுத்தது அவர்களுடைய பக்தியினுடைய வைராக்கியத்தை காட்டக்கூடியதுதான். அந்த காட்டுவதற்கு தான் அந்த சோதனைகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஆட்கொண்டது உலகத்துக்கே அறியும், உலகத்திற்கே அறியக்கூடியது அவர் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை. அப்படி அந்த சிவபெருமான் இடத்திலே இந்த நாட்களை நாம் வீண் செய்துவிடக் கூடாது. நஞ்சனியும் கண்டனுக்கே அன்பு செய்ய வேண்டும், அவருக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு ஆட்படுவது என்றால் என்னன்னா தீட்சை முதலானவைகளை பெற்றுக் கொள்ளுது. தீட்சை செய்து கொள்ளாமலேயே சிவபெருமான் இடத்திலே பக்தி செய்து கொள்ளலாமே, தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் என்ன, ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரிகின்றோம், அதுல சொல்லும் பொழுது தற்காலிக பணின்னு இருக்கும், பணி நிரந்தரம்னு இருக்கும். இந்த தற்காலிக பணி அப்படிங்கிறது தீட்சை எதுவுமே செய்து கொள்ளாமல் சிவபெருமான் இடத்திலே அன்பு செய்யறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக பணி அப்படிங்கிறது. ஆனால் தீட்சை முதலானவைகளை செய்து கொண்டால் அதுதான், தீட்சையை செய்து கொள்ளுகிறது தான் நிரந்தரம். சிவபெருமானுக்கு நான் நிரந்தரமான அடிமை என்று ரெஜிஸ்டர், அப்பதான் உடனே ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருவாங்க, அந்த அடையாள அட்டை முதலானவைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதான் அந்த தீட்சையில குருநாதர் நமக்கு ருத்ராட்ச மாலை, அந்த பஞ்சாட்சர ஜபம் முதலானவைகள் எல்லாம் செய்து சரியான முறையிலே அனுஷ்டானங்களை கடைபிடித்து வர வேண்டும், சிவ பூஜையை செய்ய வேண்டும், சைவ நெறிப்படி இருக்க வேண்டும், சிவ தரிசனம் முதலானவைகளை செய்ய வேண்டும், சிவ புண்ணியம் முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த ஞான உபதேசத்தை செய்து அருளுகிறார். இந்த ஞான உபதேசம் முதலானவைகளை எல்லாம் பெறுதல் தான் சிவபெருமானிடத்திலே நிரந்தரமாக சேர்வதற்கு உண்டான வழி. இதை உபதேசம் செய்ததும் சிவபெருமானே ஆகமங்களிலே சிவாகமங்களிலே இந்த தீட்சை நெறியை உபதேசம் செய்திருக்கிறார். நல்ல குரு கிடைக்கலையே, எங்க போய் தீட்சை செய்து கொள்வேன் அப்படின்னா, அதுக்கும் நம்மளுடைய அருளாளர்கள் அதுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னா, தன்னுடைய பாடல்களிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்த்திருமே பராபரமே. நெத்தியை பார்த்தோம், நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியர் கிடைக்கணும், நல்ல தீட்சையானது நாம் பெற வேண்டும், இந்த பிறவியிலே நாம் உய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். முறையாக தரிசனம் செய்து கொண்டு வந்தால் அந்த சிவபெருமானுடைய திருவருளாலே இந்த தீட்சை உபதேசம் குருநாதர் கிடைத்து இவைகள் எல்லாம் நல்ல விதமாக ஈடேறும். அப்படி அந்த சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து, அந்த பக்தி செய்வதற்கும் அந்த முறையாக செய்வதற்கும் இந்த சிவாலயத்தினுடைய தரிசன விதிங்கிறது தெரிஞ்சிட்டு செய்தது ரொம்ப சிறப்பு. அதனுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு அந்த சிவபெருமானுக்கு பல பிறவிகளிலே ஆட்பட்டு பல பிறவிகளிலே உழன்று இந்த மேலான பிறவியை எல்லா அந்த அலங்கார தீபத்தினுடைய தத்துவார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மேலான கடைசியா இருக்கக்கூடியதுல கற்பூரம் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தீபம் இருக்கும், ஒவ்வொரு தீபமா ஏற்றிருக்கும், மேலான இதுல வந்து கற்பூரம் வச்சிருக்கும். அந்த கற்பூரம் என்ன ஆகும்னா, அக்னியிலே அந்த கற்பூரம் முழுவதுமாக எரிந்து எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப எதுவுமே இல்லாம போகுதல் அப்படிங்கிறது சிவமாகிய அந்த அக்னியிலே நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய ஆணவமானது முற்றிலுமாக நிறைவு பெற்று சிவபரம்பரருடைய திருவடியிலே இந்த ஆன்மா சேர்தலை குறிக்கக்கூடியது அந்த மேலே இருக்கக்கூடிய கற்பூர ஜோதி. அப்படி அந்த அலங்கார தீபத்தை காட்டி பல பிறவிகளிலே நாம் செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவி கிடைத்துள்ளது, இந்த பிறவியை பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானை அடைவதற்கான முயற்சியை செய்து சிவபரம்பருடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை அனைத்து பக்த பெருமக்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் அந்த அலங்கார தீபம் என்று சொல்லக்கூடிய அடுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. உள்ளுக்குள்ள தீபாராதனை காட்டினாலும் நம்ம ஒரு நிமிஷம் கண்களால கண்கள் குளிர அந்த தீபாராதனை தரிசனம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் அந்த கண்களை எல்லாம் மூடுவோம், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அந்த சிவபெருமானை தியானிப்போம். அந்த உள்ளுக்குள்ள உள்ளும் புறமுமாக சிவபெருமானை தியானிப்போம். அப்ப அந்த உள்ளுக்குள்ளே நாம நினைக்க வேண்டும், பாவிக்க வேண்டும், பல பிறவிகளிலே நான் கடந்து வந்து விட்டேன், இன்னும் நான் மோட்சத்தை அடையவில்லை, பரம்பொருளே நீ தான் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த ஆன்மாவை கடைத்தேறுவதற்கான வழிகளை காட்டி என்னை அந்த வழிகளிலே நிற்க வைத்து உன்னுடைய திருவடியிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிவபெரும்பொருளிடத்திலே நாம் பிரார்த்தனை முதலானவைகளை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த தீபாராதனை முதலான தரிசனங்களை எல்லாம் முடித்து அந்த சந்நிதியிலே பிரசாதம் விபூதி பிரசாதத்தை கொடுப்பார். பூதி என்றால் என்ன? பூதி என்றால் அனுபவம், விபூதி என்றால் மேலான அனுபவம், ஐஸ்வர்யம், மகத ஐஸ்வர்யம், பெருஞ்செல்வம் என்று அந்த விபூதிக்கு பெயர். அந்த விபூதி நமது பாவங்களை எல்லாம் அழிக்கும், நம்மளுடைய உடலினுடைய ஆன்மாவினுடைய பிரகாசத்தை உள்ளும் புறமுமாக விளங்க செய்வது அந்த திருநீர். அந்த திருநீரை இரு கைகளினாலே அங்கே சன்னிதானத்திலே சிவாச்சாரிய பெருமகனாரிடத்தில் அந்த திருநீற்றை பெற்று அந்த திருநீற்றை கீழே சிந்தாத வண்ணமாக இடது கையில் மாற்றாத வண்ணமாக ஒரே கையினாலே அந்த திருநீற்றை மேல் நோக்கி அந்த திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த திருநீற்றை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த திருநீற்றினுடைய துகள்கள் பூமியிலே விழாத வண்ணம் நமது தோள்களிலே விழும் வண்ணமாக அந்த திருநீற்றை பூசிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு சிவபெருமானை மனதினாலே தோத்திரங்கள் முதலானவைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வர வேண்டும். சிவபெருமானை தரிசனம் செய்து நேராக வீட்டுக்கு வந்துவிடக்கூடாது, இன்னும் பரிவார தெய்வங்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு பிறகு அந்த ஆலயத்திலே சுவாமியினுடைய நடராஜமூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி, முருகப்பெருமான் முதலானவர்களை எல்லாம் பலமாக தரிசித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த சமயங்களிலே மூலாலயத்திலே பொதுவாக கூட்டம் முதலானவைகள் தான், பக்த பெருமக்கள் அதிக அளவிலே இருப்பார்கள். நடராஜர் சன்னதியிலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னதிகளிலோ அவ்வளவு பக்த பெருமக்கள் இருக்க மாட்டார். அங்கே அமர்ந்து பொறுமையாக அமர்ந்து அங்கே தேவாரம் திருவாசகம் முதலானவைகளை எல்லாம் மனமுருக அன்புடன் சிவபெருமானுக்கு அந்த பதிகங்களை எல்லாம் பாராயணம் செய்து ஜபம் முதலானவற்றையும் செய்தல் உத்தமம். சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே ஜபம் செய்வது என்பது கோடி பங்கு புண்ணியத்தை தரக்கூடியது. வீட்டிலே ஜபம் செய்தால் ஒரு ஜபம் செய்தால் ஒரு ஜபம் ஒரே பலனை கொடுக்கக்கூடியது. அதே ஜபம் பசுமாட்டினுடைய கொட்டகையிலே செய்தால் அமர்ந்து கொண்டு பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டகையில உட்கார்ந்து ஜபத்தை செய்தால் ஒரு பஞ்சாட்சர ஜபம் பண்ணா அது 10 மடங்கு பலன். அதே போல பஞ்சாட்சர மந்திரத்தை காவிரி குளம் நதி முதலான தீர்த்தங்களிலே தீர்த்த கரைகளிலே இருந்து அந்த ஜபத்தை செய்தால் 100 மடங்கு பலன். அதே சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே சிவபெருமானுடைய திருச்சன்னிதியின் முன்னர் அமர்ந்து அதே ஜபத்தை செய்தால் அந்த ஜபத்திற்கு கோடான கோடி பலன் உண்டு என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு அந்த நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலோ அல்லது சோமாஸ்கந்தர் முதலான சன்னிதானங்களிலோ அமர்ந்து பாராயணங்கள் ஜபங்கள் முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இது நமது தென்னாட்டுக்கே மிகவும் உரித்தான. வடநாட்டில எல்லாம் பார்த்தோம்னா இந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமோ அல்லது சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய திருவுருவமோ இருக்காது. அதுதான் நம்மளுடைய தென்னாட்டினுடைய சிறப்பு. அந்த தென்னாட்டில் மட்டும்தான் இந்த நடராஜர் திருவுருவமும் சோமாஸ்கந்தர் திருவுருவமும் ரொம்ப பிரசித்தம். பழைய கோவில்கள் எல்லா பழையமையான சிவாலயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது.